நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன குங்குமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொன்ன மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காரர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரையிலிருந்து அதை உள்வாங்குங்கள். பல அரிய கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 59, 60, 61, முடிந்தால் 62. கிறிஸ்தவ மத மற்ற மதங்களின் சாரத்தை ஒரே வாக்கியத்தில் சொல்லிவிடலாம். இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்கின்றார்கள். கடவுளை உணர்வதற்கு முக்கியமான நற்குணமாக தூய்மை பேசப்படுகின்றது. ஏழ்மை, துயரம், கருணை, நற்செயலில் ஆர்வம் போன்றவை ஆன்மீக உணர்வின் சில பகுதிகளை அனுபவிக்க உதவலாம். ஆனால் ஆன்ம தூய்மை உள்ளவருக்கே இறை அனுபவம் கிட்டும். தூய்மையின் பெருமையை வெளிப்படுத்த அவர் சொன்னார், நீங்கள் சிறு குழந்தைகளாக ஆனால் தான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். தூய்மையின் நிலையை புரிந்து கொள்ள மிகச் சிறந்த வழி குழந்தைகளை நோக்குவதே. எல்லா சாதகர்களும் குழந்தைகளைப் போல் தூய்மையாக மாறினால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். குழந்தையைப் போன்ற தூய்மையே பரலோகம் செல்ல அனுமதி சீட்டு ஆகும் என்று கிறிஸ்தவ மதம் சொல்கின்றது. ஓர் அருளாளரின் வலமை மிக்க ஆயுதம் தூய்மையே. இதன் மூலமாகவே அவர் எல்லோரையும் உணர்கின்றார். தத்துவ அறிஞர்களின் பேச்சிலிருந்து உருப்படியாக ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தூய்மையான இதயம் படைத்தவன் வாயிலிருந்து வரும் ஓரிரு வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். விரிவுரையாளர்களிடம் சென்றால் அவரது தர்க்கம் நம் மனத்தை தூண்டுகின்றது. அவருடைய பேச்சாற்றல் நம்மை சிலிர்க்க வைக்கின்றது. அவருடைய மொழியிலும் பேச்சு நடையிலும் எல்லாம் நாம் சிக்கிக்கொள்கின்றோம். ஆனால் அவரை விட்டு நீங்கியதும் அவரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று பார்த்தால் ஒன்றுமில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் மௌனத்தில் உபதேசிக்கும் ஒரு எளிமையான மனிதரிடம் நாம் சென்றால் அவரிடம் பெறும் சில வார்த்தைகள் நம் மனத்தில் என்றும் பதிந்துவிடும். நம் குழப்பம் தீர அவை கலங்கரை விளக்கமாக நிற்கும். காரணம், மௌனியிடத்திலேயே தூய்மை இருக்கின்றது. ஆனால் படித்தவனிடத்தில் இந்த அடிப்படையான நற்குணம் இல்லை. கடவுள் ஒருவரே, அவரை பிரிக்க முடியாது. சமயத்திலும் புராணத்திலும் காணப்படும் பல கடவுள்கள் என்பது ஒரே பரம்பொருளை மனித மனங்கள் புரிந்து கொண்டபடி அமையும் சில பகுதிகள். பரமபிதா, நித்திய ஆவி, நிர்வாணம், ஒளி ஆகியவை ஒரே தெய்வீகத்தின் பல வெளிப்பாடுகள். கடவுள் இவை இல்லாமாயும் இவற்றையும் கடந்தும் மனதுக்கு அப்பாற்பட்டும் நிற்கின்றார். பல சமயங்களின் முடிவு கடவுள் என்பதை எல்லைக்குட்பட்ட மனிதன் மனத்தால் வரையறுக்கப்பட்டு முழுமையற்ற மனித மொழியில் வெளிப்படுத்துகின்றது. பாபாஜியின் மிகப்பெரிய கொடை சமய ஒற்றுமையே. மிகப்பெரும் பழங்கால சமயங்கள் மூன்று பகுதிகளை கொண்டவை: சடங்கு, புராணம், தத்துவம் ஆகியவை. தத்துவத்திலும் புராணத்திலும் எந்த ஒழுங்கும் இல்லை. சாதாரண மனிதர்களுக்கான நுட்பமான தத்துவ கருத்துக்கள் இவற்றில் தூள வடிவத்தை பெறுகின்றன. சமயத்தின் சாரத்தையும் தூய்மையின் மூலம் புரிந்து கொள்ளும் போது இவை விடப்பட வேண்டும். சமயத்தின் புறத்தன்மைகளை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் சமய சண்டைகள் உருவாகும். விவேகானந்தர் சொல்வதைப் போல, தேவாலயத்தில் பிறக்கலாம், ஆனால் அங்கேயே இறக்கக்கூடாது. உன் சமயம் என் சமயம் என்ற போதும் இல்லை என்று ஒருபோதும் இல்லை. ஒரே ஒரு நித்திய சமயமே இருக்கின்றது. எல்லா சமயங்களும் சூழ்நிலைக்கு தக்கபடி பல்வேறு வெளிப்பாடுகளே. இந்த சமயம் அல்லது அந்த சமயம் உண்மை என்று பேசக்கூடாது. எல்லா சமயங்களும் உண்மைதான். அவை நம் மனத்தில் பல்வேறு நிலைகளுக்கு தக்கவாறு அமைகின்றன. ஒரு சமயம் உண்மையானால் எல்லா சமயங்களும் உண்மைதான். அதுபோலவே ஒரு சமயம் பொய்யானால் எல்லா சமயங்களும் பொய்யே. சமயத்தை பற்றி மக்கள் சண்டையிடுகின்றார்கள். ஏன்? அவர்கள் மனிதர்களை சொற்களை விளக்கங்களை மட்டுமே வலியுறுத்துகின்றார்கள். மைய நிலைக்கு செல்வதில்லை. காலி கூடைகள் பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதில் உள்ளவை வழியில் விழுந்துவிட்டன. கடவுளின் பல்வேறு சக்திகளே பல்வேறு சமயங்கள். படைப்பின் வளத்தை காட்டி உலகின் சமநிலையை பாதுகாக்கவே அவை தேவைப்படுகின்றன. அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல, ஆனால் துணை நிலையில் நிற்பவை. ஒரு கட்டிடத்தை பல கோணங்களிலிருந்து பலவிதமாக புகைப்படம் எடுப்பதைப் போல ஒரே உண்மையை பல நிலைகளில் சமயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பல சமயங்கள் என்பவை பல நிறங்களுடைய பூக்கள். அவற்றை அன்பு என்னும் நூலினால் கட்டி அழகிய பூச்செண்டாக உண்மையின் பீடத்தில் வைக்க வேண்டும். தகுதியுடையது வாழும் என்கின்ற கொள்கைப்படி பழைய சமயங்களில் பயனுடையது இன்னும் நிலைத்து நிற்கின்றது. எனவே பாபாஜியின் நோக்கு மற்ற சமயங்களை பொறுத்து கொள்வதாக இல்லை. அவ்வாறு செய்தால் நம் கொள்கையை விட மற்றவர்கள் கொள்கை தரம் குறைந்தவையாகும். அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கின்றார் பாபாஜி. எல்லா சமயங்களும் கடவுள் வெளிப்படுத்தியவை. மனித மனத்தின் பல்வேறு தேவைக்கேற்ப பலவித தன்மைகளை அவை வெளிப்படுத்துவன என்கின்றார் அவர். ஒரு வீட்டில் பல கதவுகளின் வழியாக நுழையலாம். எல்லோரும் ஒரே வாயில் வழியாக செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே இறைவனின் வீட்டின் பல மாளிகைகளும் பல வாயில்களும் உள்ளன என்பதை உணர வேண்டும். மனித சமுதாயத்தை பற்றி இருவேறு கொள்கைகளை தொடர்ந்து நிலவுகின்றன. முதலாவது, உலகம் பாவம் மிக்கது. உலக வாழ்க்கை பாவமும் துன்பமும் நிறைந்தது. மனிதன் தனது இலக்காம் முக்தியை இவ்வுலகிற்கு வெளியே எங்கோ காண வேண்டும் என்பது. இது உலகத்திற்கு அப்பால் ஏதுமில்லை. இவ்வுலக வாழ்க்கையை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மற்றையது. முதல் கொள்கை இந்தியா பண்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது மேல நாட்டு நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டது. இக்கொள்கைகளில் சிறு வேறுபாடுகளும் உண்டு, ஆனால் இவை ஒன்றை ஒன்று பாதித்துள்ளன. எனவே முதற் கொள்கையின் மிக தீவிரமான வடிவமே மாயையின் படைப்பு. பிரம்மம் மட்டுமே உண்மை, அது இரண்டற்ற ஒன்று. உலகின் பண்டை தோற்றம் என்பது வெறும் மாயையே. கயிற்றை மாலையாக பார்ப்பது போல ஏனைய மாயை காரணமாக ஒன்று பலவாக தோன்றுகின்றது. எனவே விரைவாக உலகை துறந்து பிரம்மத்தில் கலப்பதே வாழ்க்கையின் உயரிய லட்சியம். இதுவே ஆதிசங்கரின் உபதேசம். புத்தரின் நிர்வாண கோட்பாடும் இதுவே. இராமானுஜரும் மத்துவரும் இவ்வுலகை பொய்த்தோற்றம் எனக் கொள்ளவில்லை, ஆனால் குறைபாடுடையது என்று கொண்டு இவ்வுலகை புறக்கணித்து வழிபாட்டின் மூலம் வைகுண்டம் அல்லது கோலோகத்தை அடைய வேண்டும் என்கின்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லா சமயமும் வைஷ்ணவத்தின் ஆரம்ப நிலைகளே. வேறு உலகம் உண்டு என்ற கொள்கை இவர்களுடையது. சமயத்தின் வாழ்க்கையை மறுக்கும் தன்மையிலிருந்து மேல நாடுகள் தப்பித்து விட்டன. சமயத்தை அவை ஒருபோதும் போக்காகவே கருதின, எப்போதும் போக்காகவே கருதின, பொழுதுபோக்காகவே கருதின. சமயம் என்பது சில பிடிவாதக்காரர்களால் பின்பற்றப்படுகின்றது என்ற கொள்கையை அவை பின்பற்றின. ஆனால் மனிதனை பண்படுத்தும் சமுதாய ஒழுக்க கொள்கைகளை சமயம் கொடுத்திருக்கின்றது. இன்று ஒழுக்கம் பற்றிய கொள்கைகள் ஒருபுறம் இருக்க, சமயத்தின் எதிர்மறை தாக்கத்தை தவிர்க்க வேண்டிய எல்லையில் மனித சமுதாயம் உள்ளது. உலகம் என்பது நித்தியம் அனித்தியமானது, சுகமற்றது என்பதை கீதையும் போதித்தது. ஆனால் உலகை வெறுத்து ஒதுக்கும் போக்கை அது புகட்டவில்லை. துறவு என்பதற்கு கீதை புது விளக்கம் தருகின்றது. ஆசைகளையும் பற்றுக்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பது அதன் பொருள். எனவே கீதையில் இறைவன் பின்வருமாறு கூறினார். செயலை பயன் கருதாது செய்பவனே சன்னியாசி யோகி என அழைக்கப்படுகின்றான். வேலை செய்யாதவனும் தியாகம் செய்யாதவனும் யோகியாக மாட்டான். தெய்வீகத்திலிருந்து பிரிந்திருக்கும் போது மட்டுமே உலகம் துயரம் நிறைந்தது என்பது கீதா உபதேசம். இது பாபாஜியின் உபதேசமும் கூட. லாகிரி மாஷேர், யுக்தேஸ்வரர், யோகானந்தர், ஞானமாதா ஆகியோரிடமும் இந்த உணர்வை புகுத்தினார் பாபாஜி. கடவுளின் முக்கியத்தை நாம் நாட வேண்டும். கடவுளோடு இணைந்து தெய்வீகத்தின் இச்சையை நமது விருப்பமாக ஆக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரே தெய்வீகம் இருப்பதால் வாழ்க்கையை நாம் ஆர்வத்தோடு ஏற்க வேண்டும். தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் இச்செயலையும் செய்ய வேண்டும். உபநிடதங்களும் வேதங்களும் கூறுவது இதனையே. இந்திய பண்பாட்டின் முக்கியமான பகுதியும் இதுவே. இருப்பினும் பௌத்த சமய பாதிப்பாலும் கீதை உபதேசத்தை சரிவர புரிந்து கொள்ளாமையாலும் இந்தியர்கள் இந்த உபதேசத்தை இழந்துவிட்டார்கள். கீதை கட்டுரைகள் என்ற நூலில் அரவிந்தர் கீதையின் முக்கியத்துவத்தை தற்கால மனிதனுக்கு ஓரளவு எடுத்துரைக்கின்றார். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று இந்த நான்கு பக்கங்களும் என்னால் படிக்கப்பட்டன. மிக அருமையான விடயங்கள் இந்த நான்கு பக்கங்களிலும் பொதிந்திருக்கின்றது. சமய அடிப்படையில் முழு விவரங்களும் அதில் உள்ளன. எப்படி நாங்கள் அதை பார்க்க வேண்டும் பாபாஜியின் முறைப்படி என்று அதில் மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை இன்று இறைவனையா கார்த்திகேயனையா அவர்களுடைய சுருக்கத்துடன் அதை பார்ப்போம். அதற்கு முதல் நாங்கள் இன்று எங்களுடைய 48வது மண்டல நாள் இறுதி நாள் நாளை வருகின்றது. அதில் பல சாதகர்களும் அந்த மண்டல சாதனையை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அவற்றை பற்றி நாங்கள் இந்த மண்டல சாதனை முடிந்தவுடன் அடுத்த புதன்கிழமை சத்சங்கத்தில் உங்களுடைய அனுபவங்களை கேள்விகளாக அல்லது கருத்துக்களாக அனுப்புங்கள். நாங்கள் எல்லா சாதகர்களுடனும் பகிர்ந்து கொள்வோம் என்ற விடயத்தை இங்கு சொல்கின்றேன். இது மிகவும் முக்கியமானது. சாதனை செய்தால் மாத்திரம் போதாது. அதில் என்ன அனுபவம் கிடைத்தது, எப்படி இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்தன என்பதை நீங்கள் முடியுமானால் பகிர்ந்து கொள்ளலாம், முடியுமானால் மாத்திரம். ஆகவே அதையும் இந்த இடத்தில் சொல்லி, இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் காணவில்லை. நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது அவருடைய பெயரை காணவில்லை. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா,
ஓம் கிரியா பாபா ஜினமோம்.
ஓம்
ஓம்
கிரியா
கிரியா
பாபா
பாபா
ஜினமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம்
சிவாய
சிவாய
நம.
நம.
வழக்கம் போல இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம், நல்ல பாபாஜியினுடைய கருணையால நல்ல சொற்களை இன்னைக்கு பாபாஜி மூலயமா கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் பொழுதும் நமக்கு இறைவன் அழைக்கக்கூடிய குடைகள் என்பத வந்து விவேகானந்தர் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் சொல்றார். இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் அவன் அழிக்கக்கூடிய குடை என்ற ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள அதுல இது ஒரு சிறு பகுதி. அந்த சிறு பகுதியா இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சில கால சூழ்நிலையால பல குறைகள் இருக்குது. அதே போல ஒரு அறியாம தன்மையும் இருக்குது. அதே போல ஒரு அறிவு வளர்ந்த சூழ்நிலையிலையும் ஒரு குறைகள் ஏற்படுது. இது எல்லாமே குறைகள் தான். அந்த வினைப்படி நமக்கு குறைகள் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் விடுதலையா இப்ப நீங்க சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம், ஒரு பெரிய 80 வயசு 80 வயசு ஆனவங்களுக்கு அந்த அறியப்படாத ஒரு விஷயத்த ஒரு குழந்தைகிட்ட இறைவன் இருக்கிறார். அதான் உண்மை. இறைவன்கிட்ட முழுமையா இறைவன் இருக்கிறார். அதான் உண்மை. வளர்ந்து வளர்ந்து அவரை நாம நீக்கிட்டு அவர் எப்பயுமே குழந்தையா இருந்து நமக்கு செயல்படுறாரு, நம்ம ஆணவ மூலத்துல செயல்படுறான்றத அது ஒரு பேராசிரியர் எனக்கு அழகா சொன்னாரு. இந்த சக்சங்கத்துல இந்த குழந்தையா இருக்கிறார், இறைவன் குழந்தை வடிவத்தில் இருக்கிறார்ன்ற ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல நிறைய கருத்துக்களை வந்து சமயத்துல உள்ளது, அந்த சமயத்துல உள்ள குளறுபடி உள்ளது, இதெல்லாம் நம்ம வந்து அவசியமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஆராய்ச்சி நம்மளுடைய வேலை கிடையாது. அறிஞ்சு வச்சுக்கலாம். அறிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த மையத்துல இருக்கிறோம்ன்றத உணர்ந்து அதுக்குள்ள அடங்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்ன்றது இது முன்னோர்கள் சொல்றாங்க. சைவ சித்தாந்தம் படிக்கிற ஒரு மாணவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேரு பல காலங்களும் படிச்சு இது என்ன ஒரு பெரிய கடலா இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இதுல நாம ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள இருந்துகிட்டு அதை நம்ம பெருசா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் பெருசா சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு ஆணவ மலத்திலே இவ்வளவு காலம் நம்ம இருந்துட்டுமே என்ற ஒரு வருத்தத்துல இதுக்கு என்னதான் முடிவு. சைவ சித்தாந்தம் படிச்சு நம்ம நல்ல ஒரு குருநாதரை பெற்றிருக்கிறோன்ற ஒரு உருவத்துல அதுக்கு அடங்கிக்கிறது தான் முறை என்ற ஒரு திட்டத்தை வந்து இது ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அத கையாடுறாங்க. அடங்குதல், அடங்குதல், நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கிறது, அதெல்லாம் எல்லாமே அதுல சேர்ந்தது. அடங்குதல்னா சும்மா நான் எதுவும் பேசலன்னு அடங்காம இருக்கிறதுல நல்ல விஷயங்களை தெரிஞ்சு அதுக்குள்ள அடங்கி அதுக்குள்ள வாழ்க்கைய செம்மையைப்படுத்திக்கிட்டு வீடு பேறு பெறுறதுக்கு என்ன வழி, வீடு பேறு பெறுறதுக்கு என்ன வழி என்ற ஒரே நோக்கத்துல சென்றிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இந்த சத்சங்கத்துல எனக்கு அந்த உணர்வை தூண்டின மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நான் இந்த புக்கை படிக்கிற காலத்துல எனக்கு அந்த உணர்வுகள் ஏற்படலை. இது சத்சங்கமா கேட்கக்குள்ளதான் இந்த உணர்வுகள் நமக்கு ஏற்படுது. அப்ப நான் அந்த அளவுக்கு அந்த நேரம் அந்த வினையை நான் தாங்கிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் வினை கழிஞ்சிருக்கிறதுன்றத மாதிரி நான் உணர்வேன். அந்த வகையில இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை கேட்டு நம்ம இன்னும் சாதனாவை பெருக்கி பாபாஜிக்கு அன்புக்கு இணக்கமா இருந்து அதுக்கு அடக்கமா இருந்து செயல்படுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அழகாக, மிகவும் மெருகூட்டி இன்றைய சத்சங்க வாசிப்பை இன்னும் ஒரு நிலை மேலே எடுத்து சென்றிருக்கின்றீர்கள். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் அதை விட பாபாஜியை நாட வேண்டும் அன்பு மூலம் என்று சொல்லி அந்த அன்பையும் உண்மை அன்பு என்பதையும் மெருகூட்டி சொல்லியிருக்கின்றீர்கள் கத்தி ஐயா. மிக்க நன்றி பாபாஜி பெரம்பலூர் நாத் அருளுடன் அது நடைபெற்றிருக்கின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. வழமை போல இதுதான் எங்களுடைய கடைசி சத்சங்க வகுப்பு. எங்களுடைய 48 நாள் மண்டல சாதனை முடிகின்றது நாளை. அதன் வழிப்படி நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமை சத்சங்கத்தில் ஒரு கிழமை பாடலை பாடி எல்லோரும் தியானத்திலிருந்து உள்வாங்குவோம். ஒரு கிழமை அதன் பொருளுரையை படித்து உள்வாங்குவோம். அந்த முறைப்படி இறுதியான நாளாகிய இன்று பாடல் பாடும் நாளாக இருப்பதால் எல்லோரும் தியான முத்திரையில் இருங்கள். நான் அந்த 13 பாடலையும் பாடுகின்றேன், உள்வாங்கி பாருங்கள். இறுதியாக இந்த 48 நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த முறை இறுதியாக அந்த பாடலை கேட்கும் போது எப்படி இருக்கின்றது என்பதை உணருங்கள். கற்பம் என்ன வெகு தூரம் போக வேண்டா, கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டா, சர்ப்பம் என நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி நிற்பமன்று மனமுறுத்து மனத்தில் நின்று நிஜமான கருநெல்லி சாறை காணு சொற்பமன்று விட்டு விட்டால் அலைந்து போவாய் துரியமன்றே பரபரத்தில் நின்று சென்று கூடே கூடப்பா துரியமன்ற வாழை வீடு கூரறிய நாதர் மகச்சரியே என்பார் நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்கார தோன்று தோன்றும் ஊடப்பா சிகர வரை எல்லாம் தோன்றும் உமை ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா இது தோடு காரியமாகும் செகத்திலே இது வல்லோ சித்தியாமே பூரணமன்றூரணச்சுளை முனையில் நிற்பாய் அழகான விந்து நிலை சந்தகர் நிற்பார் ஆமன் ஓமன்ற இங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீட்டில் காணும் வாமன்ற அவள் பாதம் பூசை பண்ணு வேறொன்றும் பூசை அல்ல மகனே சொன்னேன் வாமன்ற நாமனலோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அச்சரம் தன் அகரமாகும் நாடுகின்ற பரமனதோர் அங்காரமாகும் நலம் பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனையே தேரையாகும் நின்றதோர் இடகலையே நாதவிந்தாம் ஓடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரியலித்தை ஊனிப்பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே யூனிப்பாரே ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியா இருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தமாகிய அந்த எழுத்தை பாரு தோணி போல் காணுமடா அந்த வீடு சொல்லாதே ஒருவருக்கும் துறந்துட்டேனே துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார் துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாரே அறைந்துட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார் அப்பல்லவோ வரை தாக்கும் தரை காணும் உறைந்துட்ட ஐவருந்தான் நடனம் காணும் ஒழுவொழியும் சிலம்பொழியும் ஒன்றாய் காணும் மறைந்துட்ட பூரணமும் இதுதான் அப்பா நிசமான பேரொழிதான் நிலைத்துப்பாரே சும்மானி பார்க்கையிலே மனதை அப்பா சுழுமுனையில் ஓட்டிலங்கோல் கோளைப்பாராய் அம்மா நீ தேவியன்றி அடங்கிப்பாராய் அப்பல்லவா காய சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் மனத்தை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா நாதர்களில் இதை யாரும் பாடற் காணே காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலளிப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும் பூணுகின்ற இடக்கலையில் பம்பரம் போலாடும் பொல்லாத தேகம் என்றால் உருகி போகும் ஆணவங்கள் ஆணவெல்லாம் அழிந்து போகும் அத்திவித துரியாட்ட மாடி நேர்க்கும் ஊனியதோர் அழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பம் என்ற உணர்வு தானே உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடி அங்கே தலை என்ற எழுத்தில் நில்லே அணுவென்றால் மனையாகும் சிவனே யூச்சி ஆகாரம் அகரம் என்னும் பதியும் என்ன சூட்சுமமாகும் கணுவென்ன விட்புருவ மகண்ட வீதி கைலாய மென்றதென்ன பெறத்தின் வீடு அணுவென்ற சூரியத்தன் நெருப்பை கண்டு தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே மூவழுத்தும் ஈரழுத்தும் ஆகி நின்ற மூலம் அதை அறிந்திருப்போன் குருவுமாகும் ஊவழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமென்றே அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர் தேவரோடும் மாலையனும் தேடிக் காணார் திருநடனம் காண முத்தி சித்தியாமே ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகியாங்கே மயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுத்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை யூனி நல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்துள் சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவருக்கு சித்தி முத்தி தருமை தானே ஏகமென்னும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்ட அறிந்தமென்பர் மௌனத்தை அவனை நீயும் ஆற்றால் சாகாத்தலை விரைந்து கேளாய் விடுத்தனை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று பொருளாகச் சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருளறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே அருளாக இந்நூலை படித்த பேர்கள் அருநரகில் பிசாசென்று அலைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நம ஓம் அகஸ்தீசாய நம இன்று இறுதியாக இந்த மண்டல சாதனையில் நாங்கள் இறுதி நாளை எட்டுகின்றோம் நாளை எல்லோரும் அந்த மண்டல சாதனையை முடிவு முடித்து அதில் சொன்னப்பட்ட பிரகாரப்படி அதை எங்களுடைய சத்குருநாதருக்கு காணிக்கையாக செலுத்துங்கள் உங்களுடைய 48 நாள் மண்டல சாதனையை அதில் நாங்கள் இந்த அகஸ்திய ஞான 13 பாடல்களை பாடியிருக்கின்றோம் அந்த பயிற்சியில் அது மாத்திரமல்ல அது எங்களுக்கு எங்களுடைய யோக நுட்பத்தை அந்த 13 பாடல்களிலும் அடக்கி தந்திருக்கின்றது அதனால் தான் அதை படிக்கின்றோம் யோகியார் சொன்ன முறைப்படி அந்த பொருளுரையை முடிந்தளவு உணர்கின்றோம் மீண்டும் ஒருமுறை பாருங்கள் உங்களுடைய கடைசி நாளில் இரண்டையும் சேர்த்து அதில் உங்களுக்கு முதல் நாளில் பார்த்ததற்கும் இறுதி நாளில் பார்த்ததற்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே ஒவ்வொருவரும் உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ற போல் உணரப்போகின்றீர்கள் அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் அவசிய மாமுனிக்கும் எங்களுடைய வித்யா குருகளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நமா